இன்னைக்கு பொதுவா இன்னைக்கு ஒரு வருஷ பிறப்ப நீங்க வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு வாக்கு தத்தங்களை அதிகமா பயன்படுத்துவாங்க. கிறிஸ்தவர்கள் மத்தியில அநேக வாக்கு தத்தங்களை அட்டை போட்டு கொடுத்து பண்ணுவாங்க. சுய இஷ்ட ஆராதனை, இன்னொன்னு பல இடங்கள்ல வந்து அது வியாபாரங்களா நடக்கும். அந்த வாக்குத்தத்த அட்டை வந்து 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிகமா எடுத்து பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இருக்கு, வாக்கு தத்துவம் தேவன் எனக்கு கொடுத்தார், இந்த வருஷம் நமக்கு வாக்கு தத்துவம் கொடுத்தாருன்னு சொல்லி அதிகமா எடுத்து பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. சங்கீதம் 65வது அதிகாரத்துல 11வது வசனத்தை கவனிக்க முடியும். விடுங்க, இந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 65:11.
வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது.
நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தை வந்து வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன், உம்முடைய வார்த்தை நெய்யாய் பொழிகிறதுன்னு சொல்லி தாவீது தேவனுடைய வார்த்தையை வந்து அந்த அளவுக்கு வர்ணிச்சு சொல்லியிருப்பார். ஒரு மிகைப்படுத்திய ஒரு வார்த்தை இது, வார்த்தை நெய்யாய் பொழிகிறதுன்னு சொல்லி மிகைப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. எந்த அளவுக்கு நம்ம கூட சில வேலைகள்ல நம்ம சொல்லுவோம், ஏதோ ஒரு சாப்பாடு பொருளை சொல்லுவோம், எப்படி இருந்ததுன்னு சொன்னா சும்மா சாப்பிடும் போது அப்படியே நெய் மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவோம், மிகைப்படுத்தி சொல்லுவோம். அது மாதிரி சங்கீதக்காரன் தாவீது தேவனுடைய வார்த்தைய மிகைப்படுத்துறாரு. ஆனா இது வந்து ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனன்றதையும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். என்ன சொல்றாரு பாருங்க, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு எடுத்து பேசுவாங்க. அப்ப இந்த உலகத்துக்கு எடுத்து பேசும்போது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர் அப்படின்னு தேவன் வாக்கு கொடுத்தா அது நன்மையாலதான் முடிசூட்டப்படணும், அதுதான் முக்கியம். ஆனா தேசத்துல என்ன நடக்குது, இந்த புதிய வருஷம் நான் கொஞ்ச நேரத்துல பிறந்துரும், எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா புதிய வருஷத்தை ஜெபத்தோடு கூட ஆரம்பிப்பாங்க. இந்த வாக்கு தத்தங்களை கொடுப்பாங்க. வாக்கு தத்தங்கள் பல விதங்கள்ல இருந்தாலும் இதையும் இந்த வசனத்தையும் சங்கீதம் 65:11 வாக்கு தத்தங்களாக பல இடங்கள்ல கொடுக்கப்படும், கிரியை செய்யப்படும். இந்த வார்த்தையை பேசாத சபைகளே இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. பழைய வருட ஆராதனையோ புது வருட ஆராதனையோ அந்த ஆராதனைகளை இந்த வசனத்தை எடுத்து பேசாம யாரும் இருக்க மாட்டாங்க. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீன்ற வசனத்தை உபயோகிக்காம புது வருஷம் போகாது, புது வருஷம் கடந்து வரவே வராது, எல்லா இடத்துலயும் அதிகமா பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த உலகத்துக்குரிய வருஷத்தை தேவன் நன்மையால் முடிசூட்டுகிறீன்னு சொல்றதுக்காக எழுதப்பட்ட வசனம் இது கிடையாது. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் மத்தவங்க கிட்ட சொல்ல முடியும். அப்படி உலகத்துக்காக இந்த வசனத்தை தேவன் நன்மையால் முடிசூட்டுகிறவராக இருந்தா ஏன் பாவங்களுக்கு அனுமதிக்கிறார், ஏன் மரணங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார், ஏன் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார், ஏன் கொலை நடக்குது, ஏன் கொள்ளை நடக்குது, ஏன் விபச்சார வேசித்தனங்கள் நடக்குது? அப்போ வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறன்றா அப்ப நன்மையின் கிரியைகள் இவைகளா அப்படின்னும் போது இல்ல. உடனே எல்லாரும் கேட்பாங்க, நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க, அதெல்லாம் விட்டுருங்க, நன்மையை பாருங்க, எவ்வளவு பேர் நன்மை அடைஞ்சாங்க, எவ்வளவு பேர் மனம் திரும்பினாங்க, எவ்வளவு பேர் உதவி செஞ்சாங்க, எவ்வளவு பேர் நடந்தாங்கன்னு சொன்னா இதுதான் நன்மையா அப்படின்னு பார்த்தா இதை விட நன்மை இன்னொன்னு இருக்குது, அதையும் கவனிக்கணும். அதுதான் நம்ம கவனிக்க போறோம், அதுதான் எந்த நன்மைன்ட்டு. ஒரு வசனம் லூக்காவில பதிவு செய்யப்படுது, லூக்கா 4:19-20 படிங்க பார்ப்போம். லூக்கா 4:19-20.
கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காரணத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது.
அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தம் பண்ணும்படி தேவன் அவரை என்ன பண்ணாரா அனுப்பினார் என்று எழுதி இருக்கிற வாக்கியத்தை வாசித்து பின் அமர்ந்தான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப அந்த அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கிக்க தேவன் பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார், சும்மா அனுப்பல, அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். அப்ப அது எழுதி இருக்கிற வாக்கியத்தை தேவன் வாசித்து அனுப்புனான்னு சொல்லும் போது அது ஏசாயா 61 1, 2, 3, 4 வசனங்களை வாசிக்கும் போது அந்த புஸ்தகத்தை அவர் அங்க வாசிக்கிறாரு. ஏசாயா புஸ்தகத்துல 61 அதிகாரத்துல 1, 2, 3, 4, 5 வசனங்கள் வரைக்கும் பதிவு செய்யுங்க பார்ப்போம்.
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள்.
இந்த வசனங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது ரொம்ப தெளிவா எழுதுறாரு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினான் சொல்லி சொல்லி வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக ஏசையா தீர்க்க தரிசி மூலமாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வசனம். அந்த இடத்துல லூக்காவில நம்ம வாசிச்சோம் பாருங்க, 4:19-20 அந்த இடத்துல அவர் வந்து எழுதி இருக்கிற இடத்தை அவர் வாசித்தார்ன்னு சொன்ன அந்த பகுதி இதுதான். அப்ப இது என்ன பண்றாருன்னு சொன்னா, அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தம் பண்ண தேவன் என்னை அனுப்பினார்ன்னு சொல்லி அந்த இடத்துல பதிவு செய்யறாரு. அததான் இங்க இந்த இடத்துல ஏசாயா 61:2 சொல்றாரு, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார்ன்னு சொல்லி வாசிக்கிறார். அப்போ இந்த உலகத்துல தேவன் என்ன பண்றாரு, நாட்கள் காலங்கள் மாதங்கள் வாரங்கள் அதை என்ன பண்றாருன்னு சொன்னா பூமிக்குன்னு சொல்லி சில அடையாளங்களை காலங்களை ஏற்படுத்துறாரு. ஏன்னா அதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும், பூமி நாட்கள் கடந்து போறது, பூமி நாட்களுக்காக இந்த கால குறிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஆனா வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுனது எப்ப அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த காலங்களை ஆவிக்குரிய காலங்கள்ல நம்ம அதை தியானிச்சு பாக்குறதுக்கு நமக்கு கிருபை அளிக்கிறாரு. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார், அவருடைய வார்த்தைகள் ஆவிக்குரியதா இருக்குது, அவருடைய வார்த்தையை உட்கொள்ளுகிற நாமும் ஆவிக்குரியவருக்குனால கூடுமான வரைக்கும் பகுத்தறிகிறது நல்லது. ஆவிகளை பகுத்தறியணும், தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ஞ்சு பார்க்கறது நல்லது. அப்ப நன்மையால் முடிசூடப்படுகிற ஒரு காரியம் எப்ப நடக்குது அப்படின்னு சொன்னா, எபிரேய புஸ்தகம் 2:9 ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு. அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நமக்கு புரிய வரும். வாசிங்க பார்ப்போம், எபிரேயர் 2:9.
என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததன் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம்.
கவனிக்கணும் என்ன பண்றாரு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக அனுப்பி அவர் மரித்து உயிர்த்து அவர் முடிசூடப்படும் பொழுது அந்த மரணத்தின் நிமித்தம் அவருடைய உயிர்த்தெழுதலின் நிமித்தம் இந்த பூமியில ஒரு பெரிய மாற்றத்தை அவர் உண்டு பண்றாரு. ஒரு பெரிய ஒரு மாற்றம், அதாவது என்னன்னு சொன்னா, தேவன் அவரை அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தம் பண்ணும்படிக்கு அவரை அனுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த அனுக்கிரக வருஷத்துக்குள்ள அடங்கி இருக்கிற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுக்கிரக வருஷத்துக்குள்ள இரக்கம் அடங்கி இருக்கு, கிருபை அடங்கி இருக்கு, சிறைப்பட்டவர்களை விடுவிக்கிற விடுதலை அடங்கி இருக்கு, வியாதியில சிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு சுகப்படுத்தும் அவருடைய தழும்புகள் அடங்கி இருக்கு, சமாதானம் அடங்கி இருக்கு, சந்தோஷம் அடங்கி இருக்கு, விலையேற பெற்ற கிருபை ரட்சிப்பு அடங்கி இருக்கு. இவையெல்லாம் அந்த அனுக்கிரக வருஷத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அதைதான் பகல் காலம்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த அனுக்கிரக வருஷத்தை அவர் என்ன பண்றாரு சொன்னா, பிரசித்தப்படுத்துறாரு ஜனங்கள் மத்தியில. அதுக்கு அவர் அப்போஸ்தலர்களை தெரிஞ்சு கொள்றாரு, இது அனுக்கிரக வருஷம் அப்படின்றாரு. தேவன் வந்து சகரியா தீர்க்கதரிசி மூலமா ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆவிக்குரிய உலகத்துல அனுக்கிரக வருஷமும் நிக்கிரக வருஷம் சொல்லி ரெண்டு பகுதியாக அவர் பிரிக்கிறார். வாசித்து பாருங்க, சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல 6, 7, 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு அந்த காரியங்கள் புரிய வரும். வாசிங்க பார்க்கலாம். சகரியா புஸ்தகம் 11:6-8.
ஓ, சகரியா 11:6-8. நான் இனி தேசத்தின் குடிகளின் மேல் இரக்கம் வையாமல் மனுஷரில் யாவரையும் அவனவனுடைய அயலான் கையிலும் அவனுடைய ராஜாவின் கையிலும் அகப்பட பண்ணுவேன். அவர்கள் தேசத்தை அழித்தும் நான் இவர்களை அவர்கள் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். நான் இரண்டு கோள்களை எடுத்து ஒன்றுக்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றுக்கு நிக்கிரகம் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்த்து ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன். என் ஆத்துமா அவர்களை ஆரோசித்தது, அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது. இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை. சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும். மீதியானவைகளோ என்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்னக்கடவது என்று சொல்லி அனுக்கிரகம் எண்ணப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்றுப்போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன்.
ஆமே, போதும். இந்த வசனத்துல ஒரு அழகான வார்த்தையை அவர் பதிவு செய்யறாரு பாருங்க. 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒரே மாதத்தில் 3 மேய்ப்பர்களை அதம் பண்ணினேன், என் ஆத்துமா அவர்களை ஆரோசித்தது, அவர்கள் ஆத்துமா என்னை வெறுத்தது. இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை. சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும். மீதியானவைகள் என்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று புசிக்க கடவுன்னு பதிவு செய்யறாரு. அதுல கூர்ந்து நீங்க கவனிக்கும் பொழுது பாருங்க, மேல் வசனத்துல அவர் எழுதுறாரு, கொலையுங்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். நான் இரண்டு கோள்களை எடுத்து ஒன்றுக்கு அனுக்கிரகம் என்றும் இன்னொன்றுக்கு என்ன பண்றாருன்னு சொன்னா நிக்கிரகம் என்று பேரிட்டு மந்தையை மேய்க்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். இது ஆவிக்குரிய காரியங்கள், நல்லா கூர்ந்து கவனிக்கணும். பூமிக்குன்னு கால குறிப்புகளுக்கு நாட்கள், மாதங்கள், வாரங்கள், வருடங்கள் நியமிக்கப்பட்டிருக்கு. இப்ப என்ன பண்றோம், மாம்சத்துக்குரிய பூமிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு நாட்கள் கடந்து போகுது, ஒரு வருஷம் கடந்து போகுது, இன்னொரு வருஷத்தை வர வைக்கிறாங்க. ஒரு வருஷம் கடந்து போகுது, இன்னொரு வருஷம் கருமை. இது சொல்றது எல்லாமே மாம்சத்துக்குரிய காரியமா இருக்கு, நன்றி சொல்றோம். ஆனா ஆவிக்குரிய வருஷமாகிய அனுக்கிரக வருஷத்தையும் ஆவிக்குரிய வருஷமாகிய நிக்கிரக வருஷத்தையும் அறியாது இருக்கிறது மிக கூடிய ஒரு காரியமாக இருக்கு. அதைதான் நம்ம கவனிக்கணும். அப்ப இந்த அனுக்கிரக வருஷம் என்பது நமக்கு முடிசூடப்படுது. எப்படின்னு சொன்னா, இந்த அனுக்கிரக வருஷம் என்பது ஆவிக்குரிய ஒரு காரியம், அது பகல் காலம். அந்த அனுக்கிரக வருஷத்தை அறிவிக்கிறதுக்குதான் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்புறாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்புறாரு. அததான் அந்த இடத்துல வாசிக்கிறோம், அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தம் பண்ண தேவன் என்னை அனுப்பினார், அபிஷேகம் பண்ணி அனுப்பி இருக்கிறார். அப்போ அந்த அனுக்கிரக வருஷத்துல அவர் வந்து கிரியைகளை நடப்பிக்கும் பொழுது சிறுமைப்பட்டவர்களை விடுவிக்கிறாரு, காயப்பட்டவர்களை குணப்படுத்துறாரு. அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, சுவிசேஷத்தின் நிமித்தம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை அவர் நிறைவேற்றுறாரு. அதை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் பொழுது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் அதிகாரத்தை பெறும் பொழுது அவன் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த ஜீவ கிரீடத்தை அவன் பெறுகிறவனாக இருக்கிறான். சங்கீதத்துல வாசிச்சவன் பாருங்க, சங்கீதத்துல வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டப்படுகிறான்னு சொல்லி. ஏன்னா கிறிஸ்து அவர் மறித்து அவர் உயிர்த்தெழுதும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா முடிசூட்டப்பட்டார்னு சொல்லி எபிரேயர் 2:9 நம்ம வாசிக்கிறோம், முடிசூட்டப்பட்டார்னு. அப்ப அந்த கிறிஸ்து உயிர்த்தெழுதும் பொழுது அவருடைய மரணத்துல நம்முடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதல நம்முடைய உயிர்த்தெழுதும் அடங்கி இருக்கனால நமக்கும் முடிசூடப்படுகிறது. அதனாலதான் விசுவாசித்து நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் பொழுது, நம்மளும் அவருடைய பிள்ளைகளாக தேவன் என்ன பண்றாரு, நமக்கு முடிசூட்டுற. அப்போ நம்ம ஒருத்தனு தேவன் கிறிஸ்துவுக்குள்ள ஒருவனுக்குள்ள கிறிஸ்து வரும் பொழுது அவனுடைய வருஷம் நன்மையினால் முடிசூடப்படுகிறது. உங்களுக்கும் எனக்கும் அப்படிதான் நடந்தது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்னா ஒரு நாள் நம்ம வந்து பாவத்துக்குள்ள கிடந்தோம். என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த அனுக்கிரக வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் பொழுது, கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளும் அவருடைய பிள்ளைகளாக முடிசூடப்படுகிறோம். அப்போ அந்த அனுக்கிரக வருஷம் எனக்குள்ள வந்தனால வருஷத்தை தேவன் எனக்கு நன்மையால் முடிசூட்டி கொடுத்திருக்கிறார். இதுதான் ஆவிக்குரியது. அதுதான் சங்கீதக்காரன் தாவீது அங்க பதிவு செய்யறாரு. இது தாவீது அறிஞ்சாரு அறியலையோ, அறிஞ்சு எழுதினாரோ அறியாம எழுதினாரோ தெரியாது, ஆனா ஆவில உணர்த்தப்பட்டு எழுதிட்டார். வருஷத்தை தேவன் நன்மையால முடிசூட்டுகிறார். மாம்சத்துக்கு ஒரு வருஷம் இருக்குது, இதுல பல தீமைகள் அடங்கியிருக்கு. ஏன்னா இது உலகத்துக்காக நியமிக்கப்பட்ட ஒரு வருஷம், உலகம் பொல்லாங்கன் கையில கொடுக்கப்பட்டிருக்குன்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ ஆவிக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா வருஷத்தை நன்மையால முடிச்சுட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு வருஷத்தை நன்மை, உங்க வார்த்தை கேட்கிற தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய ஜீவியமும் வருஷம் நன்மையால முடிசூட்டப்பட்டிருக்கு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த அந்த அனுக்கிரக வருஷத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அபிஷேகம் பண்ணி அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தி பண்ணும்படிக்கு அவருக்கு கட்டளை கொடுத்து அனுப்புனார். அவரையும் அதை வாசித்துட்டு என்ன பண்ணார்னா செயல் வடிவமாக்கினார். யார் விசுவாசித்தாங்களோ அவங்களுக்கு தேவன் அந்த வருஷத்தை நன்மையினால முடிச்சுட்டு கொடுத்தார். இன்னொரு வருஷத்தை நியமிச்சு வச்சிருக்கிறாரு. அதுதான் சொல்றாரு, அது நிக்கிரக வருஷம்னு சொல்லி சொல்றாரு. அது நிக்கிரக வருஷம் என்பது அந்த நிக்கிரக வருஷம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது தேவனுடைய எரிச்சல், தேவனுடைய கோபம், தேவனுடைய நியாய தீர்ப்பு, நரகத்தினுடைய காரியங்கள் அதுக்குள்ள பதிவு செய்து வைத்திருக்கிறாரு. அந்த நிக்கிரக வருஷம் அது குறித்து நம்ம ஆதியாகமத்திலே நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமத்துல ஒரு காரியத்தை அவர் பதிவு செஞ்சாரு. நோவாவினுடைய நாட்களை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீ என்ன பண்ணி எல்லா மிருகங்களையும் ஜோடி ஜோடியாக பிள்ளைகளை கொண்டு போனதுக்கு அப்புறமா கதவை சாத்திட்டு அவர் சொல்றாரு, ஜல பிரளயத்தினால நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா ஜனங்கள் இல்லாதபடிக்கு அவர்களை நிக்கிரகம் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை நம்ம எங்க வாசிக்கலாம்னா ஆதியாகமத்துல 7வது அதிகாரத்துல 3-4 வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு தெரிய வரும். வாசிங்க, ஆதியாகமம் 7:3-4 வசனங்கள்.
ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வளவு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின் 40 நாள் இரவு பகலும் பூமியின் மேல் மலையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஐந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார்.
பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி எழுதுறாரு. இதான் சகரியா தீர்க்கதரிசி மூலமா எழுதினாரு. பாருங்க 11:6-7-8 வசனங்களை வாசிக்கும் போது வாசிச்சு பாருங்க. 2 கோள்களை அவர் வைத்திருக்கிறார். ஒன்று அனுக்கிரகம் என்றும் இன்னொன்று நிக்கிரகம் என்றும் சொல்லி. அனுக்கிரக வருஷம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பகல் காலம் இந்த வருஷத்துக்குள்ள யார் விசுவாசித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்குள்ள நிலைச்சு நிக்கிறாங்களோ அவங்களுடைய வருஷத்தை தேவன் நன்மையால முடிசூட்டி இருக்கிறார். இதான் சங்கீதத்துல பதிவு செய்யறார். மத்தபடி நம்ம கண்கள்ல பாக்குற இந்த வருஷத்துல கூர்ந்து கவனிச்சு பாருங்க. இப்ப 2018 இன்னொரு 1 மணி நேரத்துல தொடங்கிடும், புது வருஷம் பிறந்துருவோம். பிறந்த அன்னைக்கு ஈவினிங்குள்ளவே பல கொள்ளைகள், பல கொடுமைகள். ஏன் புது வருஷமே பாவத்துக்குள்ளதான் பிறகுது. ஆவிக்கு பிள்ளைங்க ஜெபம் பண்ணிட்டு அவங்க துதிச்சு நடக்கிறனால உடனே புது வருஷம் பரிசுத்தமா பிறந்துச்சுன்னு அப்படி கிடையாது. உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடைக்கு. குடி விபச்சார வேசி தனங்களோடு கூட தான் புதிய வருடம் வந்து பிறக்குது. இது நன்மையினால முடிசூட கொடுக்குற வருஷம் அது கிடையாது. நீங்களும் நானும் உலகத்துல இருக்கிறவங்க யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோமோ அவங்க அந்த அனுக்கிரக வருஷத்துக்குள்ள வராங்க, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்றாங்க. இதுதான் நன்மையினால முடிசூட்டப்படுற. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறிக்கும் பொழுது அவரு முடிசூட்டப்பட்டார்னு சொல்லிய பேர 2:9 நம்ம வாசிக்கணும். அதனால இந்த வசனத்தை நம்ம மாம்சத்தின்படி நம்ம அவங்கள மாதிரி நம்ம எடுக்க முடியாது. அவங்க அறியல. அவங்க இன்னைக்கு இன்னைக்கு காலையில இன்னைக்கு எல்லாருமே நியூ இயரை வந்து இந்த வசனத்தோட கூட தான் இன்னைக்கு தொடங்குவாங்க. கர்த்தர் நமக்கு வருஷத்தை நன்மையால முடிசூட்டப்பட்டார் என்ன சொல்லுது, ஏது சொல்லுதுன்ற தியானிக்கிற அந்த மனப்பக்குவம் இல்லை. அப்ப தேவன் வந்து எச்சரிக்கை பண்றாரு. தேவன் வந்து பல இடங்கள்ல எச்சரிக்கை பண்றாரு, பல இடங்கள்ல அவர் வந்து சொல்றாரு. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு அசட்டை பண்ணும் பொழுது ஏற்கனவே எரேமியா தீர்க்கதரிசி ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாரு. பல முறை நம்ம வாசிச்சு வச்சிருப்போம், திகிலுக்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியிலே விழுவான்னு சொல்லி ஒரு வசனத்தை பதிவு செய்யறாரு. ஏசாயா 48:44 வசனத்துல அது எழுதப்பட்டிருக்கும். திகிலுக்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியிலே விழுவான்னு சொல்லி எழுதுறாரு. வாசிங்க அந்த வசனத்தை, எரேமியா 48:44 வசனம்.
திகிலுக்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியிலே விழுவான், படுகுழியிலிருந்து ஏறுகிறவனோ கண்ணியிலே பிடிபடுவான். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்தை அதன் மேல் அதாவது மோபாவின் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நல்லா கவனிச்சு பாருங்க, திகிலுக்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியிலே விழுகிறான்னு சொல்லி எழுதுறாரு. அப்ப திகிலுக்கு விலகி ஓடுகிறவன் சொன்னா, இந்த திகில்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசன வார்த்தை எதை குறிக்குதுன்னு சொன்னா, தீர்க்க தரிசனத்தை குறிக்குது, அதாவது எச்சரிப்பின் சத்தத்தை குறிக்குது. எதையுமே தீர்க்க தரிசி தன் தேசங்கள்ல பட்டணங்கள்ல போய் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது எல்லாரும் நடுக்கிறாங்க. ஏன்னா தீர்க்க தரிசனம் எதையுமே உரைச்சாருன்னா அது அப்படியே நடக்குது, எல்லாரும் பயந்து போறாங்க. அப்ப தீர்க்க தரிசி ஒரு தீர்க்க தரிசனங்கள் சொல்லும் போது, ஏன் இதை விட இன்னும் கொஞ்சம் எளிமையா தியானிக்கணும்னு சொன்னா, நினைவே பட்டணத்தார கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போம். நினைவே பட்டணத்தாருக்குள்ள யோனா போயிட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. என்ன உரைக்கிறாரு? 40 நாட்களில் நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும். இதுதான் அவர் சொன்ன சுவிசேஷம். அவர் எச்சரிக்கை பண்றாரு. உடனே நினைவே பட்டணத்தார் என்ன பண்றாங்கன்னா, 40 நாள்ல தேசம் கவிழ்க்கப்பட்டு போகும், தேசம் அழிஞ்சிரும்னு சொன்னா அது வந்து ஒரு அபய குரல், அது திகில். அந்த திகிலை கேட்டு அவங்க வந்து கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த திகிலை கேட்டு அவங்க கீழ்படியாம விலகி ஓடி இருந்தாங்கன்னு சொன்னா, தேவ கோப தேசத்துல பத்தி எரிஞ்சிருக்கும். அப்ப தேவ கோபம் வந்து பத்தி எரியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த திகிலுக்கு விலகி ஓடாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, கீழ்ப்படிஞ்சாங்க. அதனால தேவன் அவர்களுக்கு செய்ய வேண்டிய தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்ப திகிலுக்கு விலகி அவங்க ஓடி இருந்தாங்கன்னு சொன்னா, படுகுழியில விழுந்திருப்பாங்க. அப்படியே அவங்க படுகுழியில இருந்து ஏறி இருந்தாலும் பொல்லாத கண்ணி அவங்களுக்கு, பிசாசன் கண்ணி வச்சு அவங்களை பிடிச்சிட்டு இருப்பாங்க, கண்ணியில நிச்சயம் அகப்படுவாங்க. அதான் எழுதுறாரு. அப்ப இன்றைய காலங்கள்ல இன்னைக்கு உலகத்துக்குள்ள, இன்னைக்கு மாம்சத்தின்படி உலகம் ஏற்கனவே பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறத அறியாம என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த உலகம் இன்னைக்கு புது வருஷம் வந்துருச்சு போயிருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சரி நன்றி சொல்றாங்க. சரி ஓகே, மாம்சத்தின்படி தான் கூட சரிப்பா, நீ நன்றி சொன்னியா, ரைட் ஓகே பரவாயில்ல. ஆனா வருஷத்தை நன்மையால முடிச்சுட்டுறான்னு சொல்லி எதுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைய, என்ன காரியத்துக்காக எழுதப்பட்டுன்றதை தியானிக்காம இந்த அழிந்து போகிற இந்த உலகத்துக்கு எடுத்து அதை வச்சிருவாங்க. நன்மையினால முடிசூட்டப்படும். அப்ப எது நன்மை, எந்த நன்மையினால முடிசூட்டப்பட்டா இருக்கும்னு கவனிச்சா இருக்காது. அப்போ நம்ம தியானிக்கிறோம், எப்படி தியானிக்கிறோம்? தேவன் நமக்கு வருஷத்தை நன்மையால முடிசூட்டிருக்கிறார். எப்படி? சிறைப்பட்டிருந்த என் வாழ்க்கையை தேவன் விடுவிச்சார், ரணமா இருந்த என் வாழ்க்கைக்கு தேவன் கழிவு பூசினார். அப்ப தேவன் வந்து எனக்கு என்ன பண்ணாரு, அனுக்கிரக வருஷத்தை பிரசித்த பண்ணும்படிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு எப்படி எல்லாம் எழுதப்பட்டதோ அதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில நடந்துட்டு வருது. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு நான் என்ன பண்ண, செவி கொடுத்து விசுவாசித்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நான் தரித்து கொண்ட பொழுது என்ன பண்ணான்னு சொன்னா, என்னுடைய வருஷத்தை ஆவிக்குரிய ஜீவியத்தை நன்மையினால் எனக்கு முடிசூட்டி கொடுத்தாருன்னு சொல்லும் பொழுது அந்த தீர்க்க தரிசனம் பொருத்தமா இருக்கும். அப்படின்னா அதை தியானிக்கணும். உலகம் வேற பாதையில போகுதுன்றதுக்கு இதுவும் அடையாளம், இந்த வசனமும் ஒரு அடையாளம். நீங்க எல்லாரும் பாருங்க, அநேக இடங்கள்ல இனிமே பேஸ்புக்ல கூட பார்க்கலாம், பல இடத்துல இருந்து வாக்கு தத்தங்கள் சொல்லிட்டு வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுமே எல்லாரும் போடுவாங்க. எந்த நன்மை, என்ன ஏது என்னன்னு தியானிக்க மாட்டாங்க. ஆனா அதை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்க. கூடுமான வரைக்கும் இந்த சத்தியத்தை நம்ம சொல்ல வேண்டியவங்களும் சொல்லுவோம். தேவநாம மகிமைப்படுவதாக ஆமென். செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உடைய நாம மகிமைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திர வருஷத்தை நீ நன்மையால் முடிசூட்டி கொடுத்திருக்கிறீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திர அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தம் பண்ண நீர் வந்தீர், மறித்தீர், உயிர்த்தெழுந்த பொழுது நன்மையினால் நீ முடிசூட்டப்பட்டீர். உண்மை விசுவாசிக்கிற எங்களுக்கும் ஆண்டவரே அதன் மூலமாக முடிசூட்டி கொடுத்தீர். நன்றி தகப்பனே. இந்த யானைக்கு நீ கிருபை செய்து விசேஷமாக இன்னொரு நிக்கிரக வருஷம் என்று சொல்லி இருக்கிறது. இது உலகம் அறியாமல் இருக்கிறது. அறிந்து கொள்ளத்தக்கதாக உலகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கண்கள் திறக்கப்படும்படியே ஆட்சேபிக்கிறேன். சகலவற்றும் கரங்கள் ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென்.